الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. وقال النبي عليه الصلاة والسلام ادرأوا الحدود عن المسلمين ما استطعتم فإن كان لهم مخرج فخلوا سبيله فإن الإمام أن يقضي في العفو خير من أن يقضي في العقوبة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கே அனைத்து புகழும் உரிந்தாகுக. அல்லாஹ்வால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தந்து சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எங்க உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யாரே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுக்கோப்புடன் மரியாதையுடன் கண்ணியமாக மற்றவர்களுடன் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், அவர்களுடனும் பொறுத்துணர்வுடன் மரியாதையுடன் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஏதாவது ஒரு மதத்தை அல்லது மார்க்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதற்கு மாற்றமாக யாரே அவருடைய வாழ்க்கையும் எந்த கட்டுப்பாடும் இல்லை, வரையறையும் இல்லை, அவருடன் வாழக்கூடிய பகுதியில் உள்ள மனிதர்களை மதிப்பதோ அல்லது அவர்களுடன் கண்ணியமாக கௌரவமாக நடப்பதோ இல்லையோ, அப்படியானவர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எந்த மதத்தையும் பிரதிபலிக்காமல் எந்த மார்க்கத்தையும் பிரதிபலிக்காமல் தன்னுடைய மனோ இச்சைப்படி மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முழு உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்பொழுது இந்த காலத்தில் மதத்தை அல்லது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 184 வீதமானவர்கள். த கார்டியன் என்ற பத்திரிகையில சமீபத்தில் வெளியான ஒரு செய்தி, உலகத்தில் வாழக்கூடிய 600 அல்லது 700 கோடி மனிதர்களில் 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்திற்கு பின்னால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 15-16 வீதமான மனிதர்கள் தான் நாத்திகர்களாக அல்லது மதம் தேவையில்லை மதம் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆக யாரு மதத்தை பின்பற்றி வாழ்கின்றார்களோ ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும், ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கையில மரியாதை நாகரீகமாக வாழ்வார்கள்.
மதத்தை அப்படியே விட்டுவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தான் கடவுளாக ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், அஃபராயித மனித்தகல இலாஹஹு ஹவா وَأَضَلَّهُ اللَّهُ عَلَى عِلْمٍ وَقَدَّمَ عَلَى سَمْعِهِ وَقَلْبِهِ وَجَعَلَ عَلَى بَصَرِهِ غِشَاوَةً نَايَهْمِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَرَأَيْتَ نِنْغَلْ فَارْتِيكَلَا مَنْ اِسْتَقَدَ إِلَهَهُ هَوَى எவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக தெய்வமாக ஆக்கிக் கொண்டு வாழ்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? وَأَضَلَّهُ اللَّهُ عَلَى عِلْمٍ அவர் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய அறிவால் அவர் வணிகத்தை தெரிவு செய்தார். அதனால் அவரை அதே வணிகத்திலே அல்லாஹ் விட்டு விட்டார். அவனுடைய கேள்வியின் மீதும் அவனுடைய உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். அவருடைய பார்வைகளின் மீது அல்லாஹ் சிறையை போட்டு விட்டான். அதனால நல்லவைகளை பார்க்கவோ கேட்கவோ சிந்திக்கவோ அவனால் முடியாது. ஏன்? அவன் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டு விட்டான். இவ்வாறு வாழக்கூடியவர்கள் உலகத்திலேயும் மிகப்பெரிய நஷ்டவாதிகள், மறுமையிலேயும் ஆகப்பெரிய நஷ்டவாதிகளில் சேர்ந்து விடுவார்கள். அதனால மதங்களில் ஆக சிறந்த மதம் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அதை பின்பற்றும்படி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அதத்தான் குர்ஆன் ரசூலுக்கான், தும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஹா. நாங்க இந்த ஒரு காரியத்தில் ஷரீஅத்தில் உங்களை ஒரு நேரான சரியான வழியில் நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. யாரு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அறியாதவர்கள். அதனால் அவர்களை பின்பற்றாமல் நாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஷரியாவை சரியான வழியை சரியான பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் இன்றைய தினம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், மிலான் பெரியார்களே சகோதரர்களே, எங்களை நாட்டில் அதிகமாக உலகத்தில பல பாகங்கள்ல பேசப்படுது என்னண்டா, ஷரியா என்றாலே இஸ்லாமிய நீதி என்றாலே மாற்று மதத்தில் உள்ள அநேகமானவர்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் ஷரியா நீதி ஷரியாவுடைய சட்டம் என்றால் கருத்துக்களை வெட்டுவது, தசையடிகளை அடிப்பது, திருடினால் கையை வெட்டுவது, இந்த அடிப்புடைய சமாச்சாரம் என்றுதான் அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால முதலாவது ஷரியா என்றார் மற்றவர்களுக்கு விளக்குவதற்கு முன்னால நானும் நீங்களும் விளங்க வேண்டும். ஷரியா என்றால் என்ன? ஷரியா என்றால் ஒரு அழகான வழி, ஒரு அழகான பாதை, ஒரு அழகான மாற்றம் மாற்றம். அந்த ஷரியாவை நாங்கள் விளங்கிவிட்டோம் என்றால் அதில் வெறும் பாவங்களும் குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் மாத்திரம் அல்ல, அந்த ஷரியா என்பது வாழ்க்கைக்கு தேவையான நீளமான அகலமான பரந்த விரிந்த ஒரு வாழ்க்கை திட்டம் என்றால் மிகையாகாது. மிராம் பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஷரியாவோட ஆக முக்கியமாக ஐந்து விடயங்கள் பாதுகாக்கப்படல் வேண்டும். அதுல முதலாவது ஈமான் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அது முழுமையாக பாதுகாக்கப்படல் வேண்டும். அந்த ஈமான்ல அந்த யக்கீன்ல அந்த இறை விசுவாசத்துல அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் இணையாக கூட்டாக சேர்க்க கூடவே கூடாது. அதனுடன் சேர்ந்து தன் வணக்க வழிபாடுகள் ஐபாதத்துகள் நாங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ இதற்கு உண்டான மற்ற வணக்க வழிபாடுகள் இறை நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதலாவது அர்த்தம். இரண்டாவது, மனிதர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உயிரை போக்குவது அது சாதாரணமான குற்றம் அல்ல, மிக பயங்கரமான குற்றம். ஒருவரை கொள்வதற்கு எந்த ரைட்ஸும் இல்ல, உரிமையும் இல்ல, அவர் குழப்பம் பண்ணவும் இல்ல. அந்த விதத்துல யாராவது ஒருவரை கொண்டால் முழு உலக மக்களை தொழில் செய்வதற்கு சமம். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு குற்றம் பாவம் தான் கொலை. கொலைக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படாவிட்டால் முழு உலகமே இன்றைக்கு கொலைக்களமாக மாறிவிடும். சில நாடுகள்ல கொலைக்கு கொலை தண்டனைகள் இருக்குது, இன்னும் சில நாடுகள்ல அதை விட சிறிய தண்டனைகள் இருக்குது. அதனாலதான் நாங்க பார்க்கலாம், அடிக்கடி எடுத்ததற்கெல்லாம் பறவைகளை சுடுவதை போன்று ஒவ்வொரு நாளும் எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதனால இரண்டாவது அம்சம், மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது மாத்திரம் அல்ல, பௌத்தர்களும் பஞ்சசீலை என்று வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல அவர்களுக்கு மிக முக்கியமான ஐந்து அம்சங்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது அம்சம் என்ன, உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உயிர்களை கொள்வதற்கு அவர்களுடைய மார்க்கத்திலையும் அனுமதி இல்லை. இரண்டாவது, மனிதர்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொருள்களை திருடுவது மிக பயங்கரமான பெரிய குற்றம். அதே மாதிரிதான் அவர்களிடத்துல விபச்சாரமும் மிகப்பெரிய பாரிய ஒரு குற்றம், பாரிய ஒரு தவறு. திருடுவது அதுவும் தவறு. அடுத்தவர்களை தவறாக நினைப்பது பஞ்சசீலை மட்டுமல்ல, அவர்கள்ட எட்டு ஒன்பது பத்து என்றும் விரிவாக அவர்களுடைய மதத்தில கூறப்பட்டிருக்கின்றது. ஆக முதலாவது இறை நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும், இரண்டாவது உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மூன்றாவது மனிதர்களுடைய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதான் பெரியார்களே சகோதரர்களே, அந்த பொருள் பாதுகாப்பை சாதாரணமாக விட்டதனால்தான் திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ஒரு பொருளை சேகரிப்பது, சம்பாதிப்பது, பெற்றுக் கொள்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. பல வருடங்கள் உழைத்து முயற்சி செஞ்சு பாடுபட்டு வேர்வையை சிந்தி அவர் பொருளை சேகரிக்கின்றார். அந்த பொருளை பாதுகாப்பாக விற்கப்படா விட்டதனால்தான் திருடுகள் நடக்குது. அதனாலதான் திருட்டுக்கு கையை வெட்டக்கூடிய அந்த தண்டனை இஸ்லாமிய மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதை சாதாரணமாக விட்டுவிட்டால் உலகத்தில் திருட்டு அது மடிந்துவிடும். அதனால குர்ஆன் ஹதீஸை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் முழு உலகத்தில் நூற்றுக்கணக்கான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்முடைய ஷரியாவுல குர்ஆன்ல வெறும் ஆறே ஆறு குற்றங்களுக்குத்தான் தண்டனை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஆறே ஆறு குற்றங்களுக்கு, ஆறு அல்லாத மற்ற நூற்றுக்கணக்கான குற்றங்களுக்குரிய தண்டனைகள் அது அந்தந்த காலங்கள்ல வாழக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது நீதிபதிகள் அவர்களுக்கு பொருத்தமான எந்தெந்த தண்டனைகள் கொடுத்துமோ அந்த குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனைகளை கொடுப்பார்கள். அதனால மூணாவது மனிதர்களுடைய பொருள் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரிதான் மனிதர்களுடைய மானம் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மானத்தை பாதுகாக்காமல் சர்வ சாதாரணமாக ஒருவர் மற்றவரை மானபங்கப்படுத்துகிறார். ஒரு கோபம் வந்துவிட்டது, அவரை பழி வாங்குவதற்கு வேற வழியே இல்லை. அதனால அவரின் மீது அபாண்டம் சுமத்துகின்றார், அவரின் மீது அவதூறு கூறுகின்றார். அதனால அபாண்டம் அவதூறு சொல்லியவர்களுக்கு எண்பது கதையடி என்று குர்ஆன்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரிதான் மதம் மாறுதல் நாங்க பார்க்கலாம். உலகத்துல நாம் சொன்னோம், 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அந்த மதம் மாறுதலை ஒவ்வொரு மதத்திலையும் கண்டிப்புடன் வைத்திருக்கிறார்கள். அந்த மதம் மாறலாம் என்று அதை சாதாரணமாக விட்டுவிட்டால் ஆடைகளை மாற்றுவதை கொண்டு மதங்களை மாற ஆரம்பித்து விடுவார்கள். காலையில ஒரு மதம், மாலையில ஒரு மதம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்கரை சகோதரர்களே, எங்களுடைய சரியாவுட மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள பல மதங்களில் அந்த மதத்தவர்கள் வேற மதங்களுக்கு மாறக்கூடிய நேரத்தில் அந்த மதங்களில் இறுக்கமான தண்டனைகள் வைக்கப்பட்டுத்தான் இருக்குகின்றது. அதே மாதிரி தான் ஒன்று, அதாவது போதை, மதுபானம் பாவிப்பது, போதையை உடைய வட்டுக்களை பாவிப்பது. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நான் சொல்லித்தான் நீங்க தெரிய வேண்டும் என்பதல்ல. இதனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட விளைவுகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் என்ன சாதாரணமானதா? சின்ன சின்ன ஊர்ல கண்ணியமான கௌரவமான குடும்பத்திலே உள்ள படிக்கக்கூடிய 16 வயது 18 வயது வாலிபர்கள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாக்கி அவர்களுடைய காலங்கள் எவ்வாறு கழிகின்றது எல்லாம் நம் எல்லோரும் அடிக்கடி பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருந்து கொண்டோம். மதுவின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய பொருளுக்கு ஆபத்து, அவருடைய அகல், அவருடைய அறிவு புத்திக்கு ஆபத்து, இவ்வாறு எத்தனையோ விதங்களில் அதற்கு ஆபத்து இருக்கிறதுனால தான் பல நாடுகள்ல லைஃப் சென்டென்ஸ், எத்தனையோ நாடுகள்ல மரண தண்டனை கொடுக்கிறாங்க. ஏன்? இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பார தூரம், இதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் மிக பயங்கரம். அதனால பல நாடுகளில் போதையுடைய வியாபாரம் செய்யறவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறவர்கள், அதை பரிமாறக்கூடியவர்கள், அதை பாதிக்கக்கூடியவர்களுக்கு மரண தண்டனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை பத்தி அநேகமாக யாரும் பேசறல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள தண்டனைகள் கூட எங்கட நாட்டுக்கு அல்ல, எந்தெந்த நாட்டுல இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படையில அங்க ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாடுகளில் தான் தண்டனைகளை கொடுப்பார்கள். அதனால எங்கட நாட்டுல யாராவது விபச்சாரம் செஞ்சா கசையடி அடிக்கிறாங்களா, திருடினா கைய விட்டுறாங்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு 6 பயங்கரமான குற்றங்களுக்கு தான் நம்முடைய மார்க்கத்துல ஷரியாவுல இந்த தண்டனை எது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் ஒன்று விபச்சாரம். ஏன் விபச்சாரத்தின் மூலமாக பயங்கரமான எய்ட்ஸ் நோய் ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் 1000000 கருக்கள் பெண்மணிகளுடைய கர்ப்பத்திலே வைத்து அந்த கருக்கள் கலைக்கப்படுகின்றன. உலகத்துல பல 100000 குழந்தைகள் அனாதைகள், பாப்பா யாருன்னு தெரியாது. ஏன்? விபச்சாரம் தினாவின் மூலமாக பிறந்த குழந்தை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எதனுடைய விபரீதமும் ஆபத்தும் ரொம்ப அதிகமோ அதனால அதற்குரிய தண்டனைகளை சரியான மார்க்கம் ஏற்படுத்தி இருக்குது. உதாரணமாக ஒருவர் விபச்சாரம் செய்தது நிரூபணமாகி விட்டால் அவருக்குரிய தண்டனை கொடுக்க வேண்டும். திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு 100 கதையடி இஸ்லாமிய ஷரியா, இஸ்லாமிய ஆட்சி உள்ள நாடுகளில் அது கொடுக்கப்படுகின்றது. சில இடங்களில், எல்லா இடங்களிலும் இல்ல. அதற்குரிய இறுக்கமான நிபந்தனைகள் இருக்குது. விபச்சாரம் செய்த அந்த ஆணையும் பெண்ணையும் கண் கூடாக நிதர்சனமாக ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க, ஒரு ரூம்ல தங்கினாங்க, ஒரு கட்டில இருந்தாங்க, இல்ல தண்டனை கொடுக்கலாது. எங்களுக்கு சில நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லவும் சிரமம். நபி அவர்கள் மிக, அதாவது தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், கிணற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாளியை மாதிரி, அதாவது சோமாவுடைய குச்சி அந்த கொப்பிக்கு உள்ளே இருப்பது மாதிரி இந்த காட்சியை 4 பேர் கண்ணால காணணும். 3 பேர் காண்கின்றார்கள், ஒரு ஆள் காணல்ல. அந்த 3 பேருக்கு அவதூறு சுமத்தியனுடைய தண்டனை தான் கொடுக்கப்படுமே தவிர இந்த மாதிரி செஞ்சா மிருகமா இல்லையா? அதாவது 4 பேர் பகிரங்கமாக அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை எந்த தப்பு தவறும் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் கண்டால் தான் அவர்களுக்குரிய தண்டனை. அல்லது செய்தவர்கள் அந்த தவறை ஏற்றுக் கொள்ளும். அதற்கும் எத்தனை ஒழுங்கு முறைகள், அடிக்கக்கூடியவர் தன்னுடைய கையை தலைக்கு மேலால் உயர்த்தக்கூடாது, அந்த கசை ரொம்ப கடிப்பமானதாக இருக்கவும் கூடாது, ரொம்ப மெல்லியதாக இருக்கவும் கூடாது, ஒரே இடத்தில் அடிக்கவும் கூடாது, அவருடைய எலும்புகள் முறையில நிலையில் அடிக்கவும் கூடாது, முகத்திலேயோ மர்மஸ்தானத்திலேயோ அடிக்கவும் கூடாது. இவ்வாறு எக்கச்சக்கமான நிபந்தனைகளுக்கு பின்னால தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக இந்த விடயங்களுடன் இந்த குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் நாம் கொரான ஹதீஸ் ஆழமாக கொரான ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் 6666 ஆயத்துகள்ல குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு 500 ஆயத் கூட கிடைக்காது. மீதமுள்ள 6000 ஆயத்துகள் கொரான் எதை பற்றி சொல்லப்படுகின்றது, கொரான் எதை பேசுகின்றது என்றால் ஷரியா என்றால் வெறும் குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் மாத்திரமல்ல, மாற்றமாக எத்தனையோ வகை வகையான உரிமைகளை நம்முடைய ஷரியா பேசியிருக்குது. பௌத்தர்கள் பஞ்சத்தேரியை பின்பற்றுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட், அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே உள்ள 10 கட்டளைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உலகத்தில பெரிய சிறிய மதத்தவர்கள் அவர்களுக்கு இந்த மத அனுஷ்டானங்கள், மத கோட்பாடுகளை வைத்து அதனுடைய அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பேசப்படும் விசேஷமாக நம்முடைய நாட்டில ஷரியா நீதி, இதை பற்றித்தான் நம்முடைய பெரும்பான்மையில் உள்ளவர்களும் பேசுகிறார்கள். ஒரு சில இஸ்லாமிய கடன் சரிவான தெளிவு இல்லை, அதனால இவர்களும் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது சரிதானே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வெறும் குற்றங்கள் அதற்குரிய தண்டனைகளை பற்றி மாத்திரம் சரியா இஸ்லாம் பேசவில்லை. அதை விட கூடுதலான வியாபாரத்தை பற்றி பேச இருக்குது, தொடுக்கல் வாங்கலை பற்றி பேச இருக்குது. வியாபாரத்துல நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. நபியவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. கொடுக்கிறவரும் வாங்குறவரும் அல்லது விற்பவரும் வாங்குறவரும் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி விற்று வாங்கினால் அவர்களுடைய வியாபாரத்தில் வரக்க செய்யப்படும். அவர்கள் ரெண்டு பேரும் பொய் கூறுகிறார்கள், அந்த பொருள்களிலே உள்ள குறையை மறைத்து அடுத்தவருடைய தலையில் கட்டுகின்றார்கள் என்றால் முஹிக்கத் வரக்கத்து பையஹிமா, அந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தும் குறைந்துவிடும். ஆஹா, பொய் கொள்ளக் கூடாது. நம்முடைய மார்க்கத்தில் மாத்திரம் அல்ல, எந்த அளவுக்கு சில வருடங்களுக்கு முன்னால மிக முக்கியமான அமெரிக்காவுடைய அந்த முன்னாள் அந்த ஜனாதிபதிகளில் ஒருவர் பொய் சொன்னார் என்பதற்காக வேண்டி அவர் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த வரலாறு நமக்கு தெரியும். பொய் என்பதை உலகத்துல யாருமே ஏற்றுக்கொள்ற ஒன்று அல்ல. அதனால நம்முடைய சரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. யாரு உண்மையை சொல்லி நீதமாக நேர்மையாக வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள். அத்தாஜுரு சதுக்குல் அமீன், நீதமான நம்பிக்கையான நேர்மையான வியாபாரி நாளைய கியாமத்துடைய நாளையில மான் நபியீன வஸ்தியீன வஸ்ஹுஹதாய வஸாலிஹீன், நபிமார்கள் சித்தீகங்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களுடன் இருப்பார்கள். ஏன் சொன்னார்கள்? நல்ல வியாபாரிகள் உற்சாகப்படுத்தவும், அவர்களை ஆர்வம் ஊட்டவும், அவர்களை கட்டி கொடுக்கவும் என்பதனால்தான் இது போன்ற நல்ல ஹதீஸ்களை நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வியாபாரமும் அவ்வளோ அதே மாதிரி தன் குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உரிமைகள், பாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில் உள்ள உரிமைகள், உம்மாவுக்கும் மகனுக்கும் மத்தியில் உள்ள உரிமைகள், தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் தூரமான உறவினர்களுக்குரிய உரிமைகள், தன்னுடைய நேபர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர் யாராக இருக்கலாம் அவர்களுக்குரிய உரிமைகள். ஏன் எங்களோட நேரம் இல்ல, குர்ஆன்ல வருது, தெளிவாக வருது. எங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய நுண்முற்று, எங்களோட சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய நுண்முற்று, அவர்களுக்கு ஒரு ரைட்ஸ்களையும் நீங்க கொடுத்துருங்க. அவர்களை கண்ணியமாக அவர்களுடன் பழகுங்க. குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி இருக்கிறான். அதனால மற்றவர்களுடைய உரிமைகள் அது யாராக இருக்கலாம், எந்த மதத்தவராக இருக்கலாம், அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறது இஸ்லாம். இந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமின் மன் அமினஹும் நாஸு அலா திமாஹிஹிம் வ அம்வாலிஹிம். உண்மையான முஸ்லிம் மூமின் யாரு தெரியுமா? மற்ற மக்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லல, மற்ற மனிதர்கள், அவர்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய பொருளுக்கோ இவரின் மூலமாக எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் வாழ்பவர் தான் உண்மையான முஸ்லிம். சிலவேல எங்களால பக்கத்து நேபரோ நொன் முஸ்லிம் அல்லது முஸ்லிம் எங்களை பேச்சால, எங்களை நடவடிக்கையால அல்லது எங்களை உடைகளால அவங்க பயந்தா இவர்கள் உண்மையான முஸ்லிம் அல்ல நபியவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஷரியத்துடைய அடிப்படையில வாழ்கிறார் இவர், அது அவர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் மனித பண்புகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல இவர் பயமுறுத்துகிறார், இவர் அச்சுறுத்துகின்றார். இவருடைய நடவடிக்கைகளால் அவர்கள் பயந்தால் இவர் உண்மையான முஃமின் அல்ல. வேறொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை மற்றவர்களுக்கு விரும்பு. முஸ்லிம்களுக்கு விரும்பும் என்று சொல்லல, மற்ற மனிதர்கள் முழு மனித சமுதாயத்தை பார்த்து நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீ உனக்கு எதை விரும்புகின்றாரோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு. நீ கண்ணியமாக வாழணும், கௌரவமாக வாழணும், நீ கேவலப்படுத்தப்படக்கூடாது, நீ அவமானப்படக்கூடாது. அதே மாதிரிதான் மற்றவர்களும் கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது, அவரும் கண்ணியமாக வாழணும், அவரும் கௌரவமாக வாழணும். இதெல்லாம் மற்றவர்களுடன் எவ்வாறு நாம் வாழணும் சொல்லி தந்தது சரியா. இதுவும் சரியாவுல உள்ளது தான். நீதியா வாழுங்க, நேர்மையா வாழுங்க, நம்பிக்கையுடன் வாழுங்க, நாணயத்துடன் வாழுங்க, அடித்தடிகள் ஈடுபடாதீங்க, ஏசாதீங்க, கோபப்படாதீங்க, திட்டாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இது சரியா உள்ளது தான். மீனான் பெரியார் கணேஷ் சகோதரர்களே, பிற மதத்தவர்களுடைய மதங்களை மதிங்க. மதிக்கிறான் என்ன, மதத்தில் உள்ள அவர்களுடைய உணர்வுகளை மதிங்க. அவர்களை நீங்க ஏசாதீங்க, அவர்கள் வணங்கக்கூடிய அந்த அந்த விஷயங்களை திட்டாதீங்க. குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், யாரு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகின்றார்களோ அவர்கள் நீங்க திட்டாதீங்க, அவர்கள் நீங்க ஏசாதீங்க. நீங்க அவர்களை ஏசினா திட்டினா அவர்கள் அல்லாஹ்வை ஏச தெரியாதனமாக அறிவில்லாதனமாக அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவாங்க. அதனால் அவர்களை ஏசாதீங்க, அவர்களை திட்டாதீங்க. அவர்களோடு இல்ல விரோதம் குரோதம், அவர்களுடன் நீங்கள் நீளமாக நேர்மையாக நடப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம். ஒரு கூட்டத்துடைய விரோதம், ஒரு கூட்டத்துடைய குரோதம், அவர்களுடன் நீங்கள் நீளமாக நடப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். நீளம் இல்லாமல் அநீதமாக நடப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம். மாற்று மதத்தவர்களுடன் பெரும்பான்மை சமூகத்தார்களுடன் நீதமாக நடவுங்கள், நேர்மையாக நடவுங்கள், அன்பாக இரக்கமாக கருணையாக நடவுங்கள் என்று இஸ்லாம் கூறு. மனிதர்கள் என்ன மனிதர்கள், இஸ்லாம் ஒரு மிருகத்துக்கு கூட திரும்பம் கொடுப்பதை விரும்புவதில்லை. ஒரு பறவை ஒரால் ஷூட்டிங் செய்கிறாரு, உதாரணமா அவர் அதாவது ஷூட் பண்ணி அவர் என்ன செய்யறாரு, சுட்டு பயிற்சி எடுக்கிறாரு. அந்த பயிற்சி எடுக்கிற நேரத்துல கூட ஒரு உயிருள்ள பறவையை துளியாக வைத்து நீங்க பயிற்சி எடுக்காதீங்க. எந்த பொருள்ல எந்த பறவையில உயிர் இருக்குதோ அந்த உயிருள்ள பறவையை துளியாக வைத்து நீங்க சுட்டு பழகாதீங்க. அந்த உயிருள்ள பறவைக்கு கூட துன்பம் கொடுக்காதீங்க. நீங்க வாகனம் குதிரையில உத்தகத்துல ஏறி போறீங்க, நீங்க மற்றவர் கூட பேச வேண்டிய கட்டம் வந்தா கீழே இறங்கி பேசுங்க. உங்களுடைய மிருகங்களுடைய முதுகுகளை மிம்பர் மேடைகளாக ஆக்காதீங்க. மிருகங்களை மிம்பர் மேடையாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னது இஸ்லாம். சுடக்கூடிய நேரத்தில் உயிருள்ள ஒரு பறவையை குறியாக வைத்து சுட வேண்டாம் என்று சொன்னது இஸ்லாம். சேவல கூட திட்டாதீங்க சொன்னது இஸ்லாம். ஒவ்வொரு நாளும் எழுப்பி விடுகின்றன. மனிதர்களை திட்டுவதற்கு அனுமதிக்குமா? மாற்று மதத்தவர்களை ஏதாவது குறை சொல்வதற்கு நம்முடைய சரியாக நம்முடைய மார்க்கம் அனுமதிக்குமா? ஏதான் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இரவையில பயணம் போறாங்க. அந்த காலத்துல ஆரம்ப காலத்துல அவர்கள் நல்ல அந்த பயணத்துல களைப்படைந்து தங்க வேண்டிய இடம் வந்தவுடன் அவர்களுக்கு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் தன்னுடைய படுக்கைகளை விரித்து அவர்கள் உறங்குவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இரவையில் எங்கேயாவது தங்க நேரிட்டால் படுக்கைக்கு தரிக்க பாதைகள் உங்களோட படுக்கைகளை விரித்து உங்களோட படுக்கைகளை விரித்து படுக்காதீங்க. வன விலங்குகளும் கால் நடைகளும் மிருகங்களும் நடக்கக்கூடிய அந்த பாதைகள்ல உங்களோட படுக்கைகளை விரித்து படுக்காதீங்க சொன்ன நபியவர்கள் எதை சொல்ல வாராங்க? 1400 வருடங்களுக்கு முன்னால எங்கட நபியவர்கள் எங்கட சரியாவுல நோபாக்கிங்குடைய சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நோபாக்கிங், நீங்க மனிதர்கள் நடக்கிற பாதையை மறைத்து மனிதர்களுடைய வீடுகளை தடைகளை மறைத்து உங்களோட வாகனங்களை அடிக்காதீங்க, அல்லது அவர்களுக்கு தடை ஏற்பட்ட விதத்துல நடக்காதீங்க. இன்றைக்கு உலகத்துல நோக்காக்கி சட்டம் போடப்பட்டிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால எங்களை சரியாக அன்றே சொல்லிவிட்டது, மிருகங்களுடைய நடைபாதைகளை கூட நீங்க துண்டிக்கிடாதீங்க, அதை மறைச்சி நடக்காதீங்கன்னு சொன்னா மனிதர்களுக்கு நோவினைகளை கொடுப்பது இஸ்லாம் விரும்புமா? மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக நாங்க இப்படியே பார்த்தோம் என்றால் நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கலாம், பிற சமூகத்தார்களுடன் நாங்கள் பழக வேண்டிய முறை, பிற சமூகத்தார்களுடன் நாங்கள் நடக்க வேண்டிய முறை, எந்த அளவுக்கு எந்த பாதையில பேசுவதற்கும் எங்களை சரியாவோட வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் சொன்னார்கள், பாதையில எந்த படம் நாங்க பார்க்கலாம், வேலை இல்லாட்டி ரோட்டுக்கு தானே வார வந்து அரட்டடிக்கிற பேசிக் கொண்டிருக்கிற. நபியவர்கள் சொன்னார்கள், நடைபாதைகள்ல வழிகள்ல அமர்ந்து இருப்பதை விட்டு கூட நான் எச்சரிக்கை செய்கின்றேன். சில சகாபாக்கள் சொன்னார்கள், பேசுவதற்கு கூட உரிமைகள் ரைட்ஸ்கள் இருக்குதா? நபியவர்கள் சொன்னார்கள், பாதையில வழியில உட்கார்ந்து நீங்க பேசுவதாக இருந்தா முதலாவது ரப்புல் பசர் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க, பார்க்க கூடாத காட்சிகளை பார்க்காதீங்க. வக்கப்புல் அதா, அடுத்தவர்கள் யாருக்கும் நோவினை தொந்தரவு பண்ணாதீங்க. மூணாவது வரத்து சலாம், போனவர்கள் சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க. நிறைவேற்றும் எவ்வளவு நேரான சரியான ஷரியாவுடைய மார்க்கம். இதுல பெரும் பழக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் அல்ல, குற்றங்களுக்குரிய தண்டனைகளை மாத்திரம் அல்ல, இதுல மனிதர்களுக்கு தேவையான அத்துணை விடை என்பதும் இந்த ஷரியாவுல இந்த மார்க்கத்துல மிக விரிவாக, மிக தெளிவாக, மிக ஆழமாக எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அதனால் நான் ரொம்ப விநயமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம் என்ன, முதல்ல நாங்க சரியாக படிக்கணுமே, சரியாவுடைய வகைகளை படிக்கணுமே, கொடுக்கல் வாங்கலுடைய அதனுடைய சட்டத்திட்டங்கள், வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய சட்டத்திட்டங்கள், பிற சமூகத்தார்களுடன் சேர்த்து இணைந்து வாடும் பொழுது அவர்களுடன் நாங்கள் நடக்க வேண்டிய ஒழுக்குமுறைகள், ஒழுக்கங்கள், இவைகளை நாங்கள் நல்ல முறையில படித்தோம்னா எங்களவர்களும் இதை பற்றி தவறாக பிரசாபிக்க மாட்டாங்க, இதை பற்றி தவறாக பேச மாட்டார்கள். மாற்று மதத்தவர்கள் ஏதாவது பேசினா அழகான முறையில, கண்ணியமான முறையில, உள்ள புண்படாத விதத்துல அவர்களுக்கு பதில் சொல்வார்கள். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஷரியா, இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதனால் இதிலுள்ள யதார்த்தம், இதிலுள்ள உண்மை, இதிலுள்ள நல்லபடிகளை பார்த்துத்தானே ஒவ்வொரு நாளும் உலகத்துல என்ன பேசினாலும், எங்களை பற்றி என்ன விதமான குற்றச்சாட்டுகளை பேசினாலும் வாரவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருச்சா கூடிருச்சா? முழு உலகத்துல மேற்கத்திய நாடுகள்ல விசேஷமா ஐரோப்பாவுல, அமெரிக்காவுல, கனடால ஒவ்வொரு நாளும், அமெரிக்காவோட ஒரு மஸ்ஜித் இருக்குது, வெள்ளிக்கிழமை வந்தா எப்படியும் ஒருவர் ரெண்டு பேர் வந்து இஸ்லாத்துல நுழைந்து கொண்டே இருப்பார். எத்தனை விளையாட்டு வீரர்கள், எத்தனை கலைஞர்கள், எத்தனை இலக்கியவாதிகள், எத்தனை அரசியல்காரர்கள், எத்தனை பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஊடகவியலாளர்கள் ஏன் வந்து கொண்டிருக்கிறாங்க? இந்த மார்க்கம் இது ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம். மேலான பெரியார்களே, வந்தவர்கள் அதுல உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்க பரம்பரை பரம்பரை முஸ்லிம் என்று கூறி கொடுக்கின்றோம். ஆனா நாங்க அதுல உறுதி இல்லை. அதெல்லாம் நாம் அதுல உறுதியாக இருப்போம். அந்த மார்க்கத்தை முறைப்படி படிக்க வேண்டிய முறைப்படி படிப்போம். மற்றவர்களுக்குள்ள ஐயங்களை சந்தேகங்களை அழகான முறையில தீர்த்து வைப்போம். அதற்குரிய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் நம்முடைய நாட்டிலே உள்ள அரபி மதரசாக்கள். இந்த அரபி மதரசாக்கள் என்ன படிச்சு கொடுக்கப்படுத்த இதுதான். 14 வயது 15 வயதுல வாராங்க. அவர்களுடைய விளையாட்டுடைய பருவம் எப்படியும் பாடலாம் என்று இருந்த அந்த பருவத்துல அவர்களை கொண்டு வந்து மதரசாவுல சேர்க்கின்றார்கள். அந்த மதரசாவுல முதலாவது அல்லாஹுடைய பயம் ஊட்டப்படுது, அல்லாஹு மீது உண்டான நம்பிக்கை ஊட்டப்படுது, அல்லாஹ்வை நம்பணும், நபியுடைய மஹப்பத் வரணும் என்ற இந்த விஷயம் அவர்களுக்கு புகட்டப்படுது. பாவத்துடைய அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், பாவம் எவ்வளவு ஆபத்தானது என்ற அந்த விடயம் அவர்களுக்கு சொல்லப்படுது. அதனால காலையில சகத்துக்கு எழும்புறாங்க. இரவையில 10 மணி வரைக்கும் அவர்களுடைய கால நேரம் எதிர்கது. எங்களை நாட்டில் இருக்கிற 200-300 மதரசாக்கள் அங்க பயங்கரவாதம், அங்க தீவிரவாதம். அதனால மதரசாக்கள் கூட்டிடுச்சு, மதரசாக்களை மூடணும் என்று சொன்னா இந்த மதரசாக்கள் ஓதுற 12,000-15,000 மாணவர்கள் வெளியில வந்து மதரசாவுல கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்பியா, மதரசாவுல கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்ல அவர்களுக்கு தேவையான விடயம் வெளியில கொடுக்கப்படாவிட்டால் பல புதிய புதிய சிறைச்சாலைகள் தேவைப்படும், புதிய புதிய ஜெயில்கள் தேவைப்படும். எத்தனையோ பாறுகளும் கிடப்புகளும் அதிகரிக்கும். பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து அந்த அவர்களுடைய இளம் வயது எப்படியும் வாழலாம் என்று வெளியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய பல மாணவர்களை பார்க்கலாம். அவர்களுடைய கால நேரங்கள் எங்க கழியுது சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டங்களும் அடிக்கடி போராட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கால வரைக்கும் எங்களை நாட்டில எங்கேயாவது ஒரு மதரசாவுல யாராவது வந்தாங்களா போராட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களா? கடந்த காலங்களில் சில அதாவது இனத்தை பிரதிபலிக்கக்கூடிய சில சகோதரர்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து அதுல முக்கியமான அவர்களுடைய மதங்களை படித்த சிலர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார்கள், ஊர்களை எரித்தார்கள், கடைகளை எரித்தார்கள், பல லட்சக்கணக்கான பொருட்களை தீ வைத்து கொளுத்தினார்கள், நம்முடைய மசீதிகளுக்குள்ள திரும்பி வந்து கழித்தார்கள். இதை யாரு செஞ்சது? மேலாம் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய நாட்டில் உள்ள மதரசாக்களும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதை சீராட்டோனும், அதனுடைய கல்வி முறையை நெறிப்படுத்தோனும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம். அதில் ஏதாவது முன்னப்பின் தவறுகள் நடக்கிறதில்லை, கட்டாயம் அவைகளை இனம் கண்டு அவைகளை சீராக்க பார்ப்போம், அவைகளை சரியாக்க பார்ப்போம். ஆனால் சில நேரத்தில் அதாவது செருப்பு பெருசு என்று கால கட்டுவது மாதிரி தான் உலகத்துல அதில் நாட்டுல இப்படி இப்படி எல்லாம் நடக்குது. அதனால இந்த மதரசாக்களை இழுத்து மூடணும்னு மூடினா இன்னும் விபரீதங்களும் பாவங்களும் குற்றங்களும் அதிகமாகும். பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அன்பு இல்லை எங்களை நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 200-300 மதரசாக்கள் அந்த மாணவர்கள் ரொம்ப கட்டுக்கோப்புடன் கட்டுப்பாட்டுடன் மதரசால மொபைல் போன் கூட பாவி கேடாது. ஏன்னா பாவிச்சா அவர்களுடைய கல்வியில ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படும். அதனால கட்டுப்பாட்டுடன் அல்ஹம்து இல்லை மிக அழகான இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பண்பாட்டுடன் வளர்ந்து இன்றைக்கு சமூகத்தில் அல்ஹம்து இல்லை பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மதரசாவின் மூலமாக அங்கே இந்த ஷரியாவுடைய கல்வி மிக விரிவாக படித்துக் கொடுக்கப்படுகின்றது. அதனால் அதையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம், அதையும் நாங்கள் ஆர்வம் ஊட்டுவோம். மறுமுனையில நாங்கள் பொதுமக்கள் இன்னும் இந்த ஷரியாவுல ஆழமாக இறங்கி ஷரியாவுடைய அந்த நீளம் அகலம் இவைகளை நல்ல தெளிவாக படித்து நாங்களும் செயல்படுவோம். நம்முடைய மாற்று மத சகோதரர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அதையும் அழகான முறையில நாங்கள் தெளிவுபடுத்தி வாழ்ந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் அல்லாஹ் எவ்வாறு நல்லவர்களை உண்மையான முனிவர்களை அல்லாஹ் பாதுகாத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் எங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எங்களுடைய மறுமை வாழ்வும் ஹைரானதாக சிறப்பானதாக அமையும். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோட்டி சேவானாக. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாங்குடி மன்னிப்பாயாக, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. எதிர்காலத்திலே நடக்கிற தேர்தலில் நல்ல நேர்மையான உண்மையான நல்ல தலைவர்களை கொண்டு சேர்த்து விடுவாயாக. அநியாயக்கார ஆட்சியாளர்களிருந்து இந்த நாட்டுடைய முழு இலங்கை மக்களின் பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு சுரக்கத்தை தந்துடுவாயாக. ஆமீன், ஆமீன் யாரும் ஆடமே.